சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் சாதனை சரித்திரங்கள்.
இனிய இதயங்களே, கடந்த வாரம் ஒளிப்பட வித்தகர் திரு சுபாஷ் சுந்தரம் அவர்கள் பத்திரிகை ஊடகத்தில் தம் பணி என்னவாக இருந்தது, தாம் சந்தித்த சமூக தலைவர்கள் யார், அவரோடு தாம் பெற்ற சுவையான அனுபவங்களை உணர்வு பூர்வமாக வழங்கினார் திரு சுபாஷ் சுந்தரம் அவர்கள். இவரின் நேர்காணலை தொடர்ந்து இந்த வாரமும் கேட்கலாம். ஐயா வணக்கம். கடந்த வாரம் தந்தை பெரியாரோடு நீங்கள் கொண்டிருந்த நட்பை பற்றி, அவரின் வாழ்வில் நடந்த நிகழ்ச்சிகளை பற்றி நீங்கள் விளக்கமாக சொன்னீர்கள். பத்திரிகையாளனா அடுத்த தலைவரை, எந்த தலைவரை நீங்கள் சந்திச்சீங்க?
தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் எல்லா தலைவருடைய பழக்கம் இருந்தாலும், குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் எம்ஜிஆர் பற்றி சொல்ல வேண்டுமென்று முதலில் விருப்பப்படுகிறேன். எம்ஜிஆர் அவர்கள் அரசியலிலும் சினிமாவிலும் தலை சிறந்து விளங்கியவர். நான் படிக்கும் காலங்களில் கோபாலபுரத்தில் பள்ளிக்கூடத்திலிருந்து படிக்கும்போது அவர் படப்பிடிப்புக்காக அந்த பிலிமத் வண்டியில் மின் வரிசையில் உட்கார்ந்து கொண்டு அந்த சில்க் ஜிப்பாவும் அந்த கிருதா புலியுடன் செல்வார். மாணவர்களாக நாங்கள் எல்லாம் அது கத்தும்போது கையாட்டுவார். அப்படி கையாட்டி சென்ற ஒரு நடிகருடன், தலைவருடன் எனக்கு ஏற்பட்டிருந்த ஒரு குறிப்பினை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதன் முதலாக பத்திரிகை நிருபராக இருந்தபோது அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்தார். அப்பொழுது சென்னையில் ரிக்ஷாக்கள் ஓடிக்கொண்டிருந்த நேரம், நல்ல மழை நேரத்தில் அந்த ரிக்ஷா ஓட்டுபவர்கள் ரொம்பவும் சிரமப்பட்டார்கள். அப்பொழுது அவர்களுக்கெல்லாம் கோட்டு, மலையில் நனையாமல் இருப்பதற்காக கோட்டு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அந்த நிகழ்ச்சி வந்து இப்பொழுது வள்ளுவர் கோட்டம் இருக்கிறதே, அது வந்து முன்னாடி பொதுக்கூட்டம் நடக்கும் இடமாக இருந்தது. அந்த இடத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதில் எல்லா ரிக்ஷாக்காரர்களுக்கும் கோட்டுகள் வழங்கினார். அந்த நிகழ்ச்சியை நான் நிருபராக சென்று அந்த நிகழ்ச்சிகளை பத்திரிகைகளுக்கு செய்தியாக கொடுத்திருக்கிறேன். பிறகு பத்திரிகை புகைப்பட கழகம் வந்ததும் அவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் படம் எடுக்கும் வாய்ப்புகளை பெற்றேன். பத்திரிகை புகைப்படம் எடுப்பதற்கும் சினிமா ஸ்டில்ஸ், அதாவது திரைப்படங்களில் வரும் படங்களில் ஸ்டில்ஸ் எடுப்பதற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அப்படி இதய வீணை என்ற ஒரு படத்தை மணியன் அவர்கள் தயாரிக்க, அந்த படத்துக்கு ஸ்டில் போட்டோகிராஃபராக, அதாவது அந்த படத்துக்குரிய படங்களை எடுத்து விளம்பரத்துக்கு கண்டினியூட்டிக்கு கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுக்கும்படி மணியன் அவர்களிடம் கேட்டிருந்தார். அதற்கு எம்ஜிஆர் அவர்கள், அந்த துறை வேறு, அவர் பத்திரிகை துறையில் நல்ல சிறப்பாக இருக்கிறார், இந்த துறை அவருக்கு எப்படி இருக்கும் என்று தெரியாதே என்று கேட்டார். இதை கேட்டதும் நான் எம்ஜிஆர் அவர்களிடம் நேரடியாக சென்று, உங்களுடைய மேக்கப் ஸ்டில்ஸ், அதாவது ஒப்பனை புகைப்படங்களை எடுப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை நீ கொடுங்கள், அந்த புகைப்பட தேர்வில் நான் தேர்ந்துவிட்டால் இந்த படத்தை எடுப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்கள், இல்லை என்றால் வாய்ப்பை கொடுக்க வேண்டாம், ஆனால் எனக்கு வாய்ப்பை கொடுக்காமல் எந்த முடிவும் நீங்கள் எடுக்க வேண்டாம் என்று நேரடியாக போய் கேட்க. அதற்காக ஜெமினி ஸ்டுடியோ இருந்தபோது அந்த ஐந்தாம் ஃப்ளோரில் இதயவினை படப்பிடிப்புக்காக மஞ்சுளா அவர்களையும் எம்ஜிஆரும் மேக்கப் போட்டு ஸ்டில் எடுப்பதற்காக ஏற்பாடு அடைந்தது. அன்றைய சினிமா துறையில் அது பெரிய பரபரப்பாக பேசப்பட்டது. எம்ஜிஆர் வந்து ஒரு படத்துக்காக ஸ்டில் எடுப்பதற்கு தனியாக டைம் ஒதுக்கிறார்களா என்று அதை அறியவே கூட்டம் கூட்டமாக வந்திருந்தார்கள். அவரை படம் எடுப்பதற்கு ஒரு டிஃபியூசர் லென்ஸ் என்று ஒன்று உண்டு, லென்ஸுக்கு முன்னாடி போடுவது. அது வந்து எப்படி என்றால், அது முக வலிவை வளவள என்று காட்டக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய ஃபில்டர். இது அவர் பயன்படுத்துவது எனக்கு புத்தகங்களை படித்து அந்த புகைப்படத் துறையில் இருந்ததால் எனக்கு அதை பற்றி தெரியும். அதற்காக நானே ஒரு வடிவமைத்து ஜல்லடை போன்ற ஒரு மெலிய துணியில் அதை போன்று செய்து கண்ணாடிகள் ஒட்டி எல்லாம் தயார் பண்ணி வைத்திருந்தேன். அந்த எனக்கு அந்த வாய்ப்பு அளித்த போது நான் அதை பயன்படுத்தி சில்கள் எடுத்தேன். அன்று மாலையே அதை உடனே டெவலப் செய்து அவர் ஒரு படப்பிடிப்பு இருந்தபோது கொண்டு போய் பெரிய படங்களாக போட்டு காட்டினேன். காட்டியதும் அவர் படத்தை பார்த்ததும் அவருக்கு ரொம்ப பிடித்து விட்டது. சில மாற்றங்கள் மட்டும் அந்த ஐப்ரோ பென்சிலை வைத்து, இந்த இது இப்படி இப்படி இருக்க வேண்டும் என்று படத்திலேயே மார்க் செய்து காட்டிவிட்டு, இந்த படத்தில் நீங்கள் தான் வேலை செய்கிறீர்கள் என்று எனக்கு அந்த வாய்ப்பினை அளித்தார். அது பிரகாரம் இதய வீணை, சிரித்து வாழ வேண்டும், பல்லாண்டு வாழ்க. மூன்று திரைப்படங்களுக்கு நான் ஸ்டில் போட்டோகிராஃபாக அவருடன் பணியாற்றும் வாய்ப்பினை பெற்றேன். அதுபோது அவருக்கு பாரத் அவார்டு கிடைத்தது. அப்போது கல்கத்தாவில் ரே அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள். அப்போ அதுக்கு பரிசு வாங்க எம்ஜிஆர் அவர்கள் சென்றபோது ஆனந்தவன் பத்திரிகை சார்பாக நான் முன்னமேயே சென்று அவருடைய படங்களை எடுத்து உடனே பத்திரிகைகளுக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக ஒரு நாள் முன்னமேயே கல்கத்தா சென்று அங்கே ஒரு லாட்ஜிலேயே படப்பிடிப்பதற்கான டெவலப் செய்து அனுப்புவதற்கான சாதனங்களையும் பொருத்தி தயாராக இருந்தேன். அந்த நிகழ்ச்சியை எடுத்து உடனே டெவலப் செய்து உடனே அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை செய்தேன். ஆனால் நான் வந்திருக்கும் செய்தியை எம்ஜிஆர் அவர்கள் அறிந்து நான் தங்கியிருக்கும் ஹோட்டலுக்கு போன் செய்தார்கள். நான் இப்போ தான் பேசுகிறேன், என்னோட டிஃபன் சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி அவர் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு வர சொல்லி என்னை அழைத்தார்கள். நான் வந்து ஏர்போர்ட்டில் போய் இந்த படங்களை அனுப்பிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு நேராக ஏர்போர்ட்டில் போய் இப்போ அன்னைக்கு பிளெயினில் போகிறவங்கள்ட்ட இந்த மாதிரி சென்னையில் வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க இந்த படங்கள்லாம் கொடுக்கணும் சொல்லி. ஏன்னா இப்பொழுது டெக்னிக்கல் வந்து வளர்ச்சி நிறைய, ஆனால் அன்று அது கிடையாது. அதனால் படத்தை அங்கேயே டெவலப் செய்து எடுத்து அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலையிலும் உடனடியாக படத்தை சென்னைக்கு அனுப்பி அது பத்திரிகையெல்லாம் வரும்படியான ஏற்பாடுகள் செய்துவிட்டு வந்தேன். அவர்கள் தனக்காக சிரமெடுத்து ஒரு புகைப்படக்காரர் இங்கே வந்திருக்கிறார் என்பதற்காக, அவர் என்னை மரியாதை செலுத்தும் என்பதற்காக என்னை அழைத்து சென்று கல்கத்தாவில் அவர் செல்லும் இடங்களுக்கெல்லாம் அழைத்து சென்றார். கூடவே சென்று கொடுத்து கையில் செலவுக்கு 500 ரூபாய் பணம் கொடுத்தார். பணம் வாங்க மாட்டேன் என்றேன். பணத்தை பற்றி ஒதுப்படக்கூடாது, இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று கட்டாயப்படுத்திக் கொடுத்தார். முதல் முதல் அவரிடம் 500 ரூபாய் பணம் வாங்கினேன். பிறகு அவருடைய நெருங்கு பழகும் வாய்ப்பை எனக்கு கிடைத்தது. இது எம்ஜிஆருடன் ஏற்பட்ட ஒரு தொடர்பு.
அடுத்து வேற யாருடன்?
பேரறிஞர் அண்ணா அவர்களை எடுத்துக்கொண்டால், அவர்கள் வந்து மலேசியாவுக்கு செல்வதற்காக இருந்தபோது மலேசியாவில் தமிழ் முரசு என்ற ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகை சார்பாக அவர் நிறைய படம் எடுக்கும் வாய்ப்பினை பெற்று அடிக்கடி அவர் வீட்டுக்கு செல்வேன், அவர் நிறைய படங்கள் எடுப்பேன். அவர் ஒரு நகைச்சுவையாளர். அவர் வந்து வீட்டில் ஒரு தடவை அவர் மனைவியும் சேர்த்து எடுத்தபோது சிரித்தவாறு இருக்கும்போது சொன்னார், கேமரா பக்கத்தில் பச்சை வானோட்ட ஆட்டு, அப்போதான் பொம்பளை சிரிப்பா அப்படிம்பாரு. இப்படி ஒரு நகைச்சுவை உணர்வோடு இருந்த அண்ணா அவர்களுடன் பழகும் வாய்ப்பு பெற்றபோது அவர் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நான் செல்வேன். காலையிலிருந்து மாலை வரை அவருடன் இருப்பேன், அவருடன் சாப்பிடுவேன். இரவில் அவருக்கு வந்த மாலைகள் வாழைகள் அந்த பழங்களை எல்லாம் போட்டு அவர் அந்த அம்மா கொடுப்பார்கள், வீட்டுக்கு எடுத்துட்டு வருவேன். இப்படி இருந்தபோது அவர் முதலமைச்சரான போது அந்த பிறந்த நாளின் போது நான் அங்கே இருந்தேன். ஏகப்பட்ட கூட்டம். தான் உணர்ந்து ஒரே வார்த்தை திரும்பி சொன்னார் என்னை பார்த்து, பார்க்காத ஜனத்தையெல்லாம் பார்க்கிறேன், பார்க்காத முகத்தையெல்லாம் பார்க்கிறேன், போடாத கடங்கள்லாம் மாட போடுது அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொன்னார். தன்னுடைய எந்த நிலையில் தன்னை எப்படியெல்லாம் மதிக்கிறார்கள் என்பதை உணர்ந்து அவர் சொன்ன வார்த்தை இன்றும் காதுகள் ஒழிக்கிறது. அவர் ஒரு மனிதாபிமானம் மிக்கவர். அவர் ஒரு முறை பெரியாரும் அவருக்கும் ஒரு நட்பு ஏற்பட்டு விட்டது. இவர் பிரிந்திருந்த இவர்கள் ரெண்டு பேரும் ஆட்சிக்கு வந்ததும் ரெண்டு பேருக்கும் ஒரு நெருங்கிய உறவு ஏற்பட்டு விட்டது. இவர் உடல் நலம் இல்லாமல் அமெரிக்கா போய் சிகிச்சை பெற்று வந்தார். அண்ணா அவர்கள் பெரியார் அவர்கள் சென்னைக்கு வரும்போது அவரை பார்க்க வேண்டும் நினைப்பார். இரண்டு பேருக்கும் பார்க்கும் சந்தர்ப்பம் கிட்டாமல் இருந்தது. ஒரு முறை நான் நேரடியாக நுங்கம்பாக்கம் சென்று தந்தை பெரியார் அவர்களுக்கு தகவல் சொல்லி உடனே வரவழைத்து ரெண்டு பேரையும் நுங்கம்பாக்கம் வீட்டில் சந்திக்கும்படி விடுத்தேன். அந்த சிறப்பான புகைப்படங்கள் என்னை தவிர வேறு யாரும் எடுக்கவில்லை. அந்த புகைப்படங்கள் இன்றும் ஒரு பெரிய வரலாற்று சான்றுமிக்க புகைப்படங்களாக திகழ்கின்றன. ஏனென்றால் அவ்வளவு அந்யோன்யமாக ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசியதும் அவருடைய உடம்பை தடவி கொடுத்ததும் இன்னும் என் கண்முன்னால் அந்த காட்சிகள் காத்துக்கொண்டு இருக்கின்றன. இன்னும் அண்ணாவர்களுடைய பழகிய பழக்கங்கள், அவர் வீட்டில் அவரோட சாப்பிட்டது எல்லாம் நினைக்கின்றாலும் இன்றும் அவருடைய கடைசி இறப்பும் போது அவருடைய சவப்பெட்டியில் அவருடைய உடலை வைத்து ஆணை அடித்த போது ஏற்பட்ட சத்தம் இப்பொழுது மரத்தில் டக்கு டக்கென்று ஆணை அடித்தால் உடனே எனக்கு அந்த சந்தன பேழையில் இருக்கும் அந்த அண்ணாவின் முகம்தான் தோன்றுகிறது. அந்த சத்தத்தின் பாதிப்பு இன்னும் எனக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இது அண்ணாவுடன் ஏற்பட்ட ஒரு தொடர்பு.
ஐயா, பத்திரிகை துறையில் நீங்கள் எவ்வளோ சாதிச்சிருக்கீங்க, அந்த சாதனைகளை எங்களது இனிய இதயங்களுக்கு நீங்கள் சொல்ல முடியுங்களா ஐயா?
சாதிப்பு என்றால், இப்பொழுது பத்திரிகை துறையில் இருக்கும் பல புகைப்படங்கள், அதாவது எம்ஜிஆர் அவர்கள் கை வைத்து சிரிப்பது போல் எங்கும் பார்க்கிறீர்களே புகைப்படம், அந்த புகைப்படம் நான் எடுத்த புகைப்படம் தான். அது உலகம் பூராக எல்லா இடத்திலும் இருக்கிறது. அதுபோல் இன்று விளம்பரங்களிலும் எல்லா போஸ்டர்களிலும் போடும் படங்கள் எல்லாமே நான் எடுத்த படங்கள் தான். அதில் எனக்கு ஒரு பெருமை உண்டு. நான் எடுத்த படங்கள் எல்லா இடத்திலும் பரவாயில் இருக்கிறது என்று. அதேபோல் நினைவிடங்கள் இருக்கும், இப்போ இருக்கும் தலைவருடைய நினைவிடங்களிலெல்லாம் நான் எடுத்த புகைப்படங்களுடைய பிரதிகளை வாங்கிதான் வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் இருந்தாலும் பெருமிதக்க விஷயமாக சொல்ல வேண்டுமென்றால், முஜிபி ரஹ்மான் அவர்கள் பதவி ஏற்றபோது நான் தாக்கா சென்றிருந்தேன். மணியன் அவர்களோடு சென்று அவரை புகைப்படம் எடுத்தது மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாகும். எனக்கு இந்த கிடைத்த வாய்ப்புகள் எல்லாம் நல்ல வாய்ப்புகள். அதனால் சில பாதிப்புகளும் எனக்கு ஏற்பட்டது. என் வாழ்நாளில் மறக்க முடியாத எந்த பத்திரிகை துறையில் நான் புகைப்படக்காரனாக இருந்து பெயர் பெற்றேனோ, அந்த எந்த கேமரா என்னுடைய என் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு உதியதோ அந்த கேமராவை நான் எடுக்க முற்பட்டேன் என்று பொய்யான வழக்கில் நான் சிறை வைக்கப்பட்டு விசாரணை சிறைவாசியாக 8 ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருந்தேன். 26 பேருக்கு தூக்கு தண்டனை விதித்தபோது அதில் ஒருவனாக இருந்தேன். ஆனாலும் மனதைரியம், நான் செய்யாத தப்புக்கு எந்த தண்டனையும் யாரும் கொடுக்க முடியாது என்றிருந்து சுப்ரீம் கோர்ட்டில் விடுதலையாகி வெளிவந்தேன். இது என்னுடைய பத்திரிகை துறை வரலாற்றில் இது என்னால் நடந்த சம்பவங்களை இது ஒரு சம்பவமாகவே நினைத்துக் கொண்டு இருக்கிறேன். நான் உலகத்தில் வாழும் எனக்கு இதெல்லாம் ஒரு அனுபவமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதமாக ஏற்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி.
இதுவரை ஒளிப்பட வித்தகர் திரு சுபாஷ் சுந்தரம் அவர்கள் பத்திரிகை ஊடகத்துறையின் மூலம் சமூக நலத்திற்கு போராடிய மாபெரும் தலைவர்களோடு வாழ்ந்த அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இதன் தொடர்ச்சியினை அடுத்த வாரமும் கேட்கலாம். நிகழ்ச்சி அமைப்பு கனகராஜ், ஒலிப்பதிவு பிலமி அலெக்ஸ்.
இனிய இதயங்களே, சாதனை சரித்திரங்கள் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம்.